ஓம் சாந்தி. April 16, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் செய்யும் யோகத்தின் மூலமே ஆத்மாக்களாகிய உங்களில் உள்ள கலப்படம் அகற்றப்படும். அப்பொழுதே நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் முழு ஆஸ்தியையும் பெறுவீர்கள். எனவே இயன்றவரை உங்கள் யோக சக்தியை அதிகரித்துக் கொள்ளுங்கள். கேள்வி: தேவர்களின் செயல்கள் மேன்மையானவையாக இருந்தன, ஏன் இப்பொழுது அனைவரது செயல்களும் சீரழிந்தவை ஆகிவிட்டன? பதில்: அவர்கள் தமது ஆதி தர்மத்தை மறந்துவிட்டதால் ஆகும். தங்கள் தர்மத்தை மறந்ததால் அவர்கள் செய்கின்ற செயல்கள், அதாவது கர்மம், சீரழிந்தவையாகிவிட்டன. நீங்கள் உண்மையான தர்மத்தின் புரிந்துணர்வை தந்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அத்துடன் நீங்கள் மற்ற அனைவருக்கும் கூற வேண்டிய முழு உலகினதும் வரலாற்றையும் புவியலையும் அவர் உங்களுக்கு கூறுகின்றார். அனைவருக்கும் தந்தையின் உண்மையான அறிமுகத்தை கொடுங்கள். பாடல்: ஓ ஆத்மாவே, உங்கள் இதய கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பாருங்கள். ஓம் சாந்தி. யார் இதை யாருக்கு கூறினார்? தந்தை தான் தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையாகுகின்ற குழந்தைகளுக்கே இதனை கூறுகின்றார். தேவர்களாக இருந்த பாரத மக்கள் இப்பொழுது 84 பிறவி சக்கரத்தை முடித்து சதோ பிரதான் சதோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் மூலமாக சென்று இப்பொழுது தமோ பிரதானம் ஆகியுள்ளார்கள் என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்ற தந்தை கூறுகின்றார், எந்த அளவிற்கு நீங்கள் புண்ணிய ஆத்மாக்கள் ஆகியுள்ளீர்கள் என உங்கள் இதயங்களை கேளுங்கள். ஆரம்பத்தில் நீங்கள் தேவர்கள் என அழைக்கப்பட்ட பொழுது தூய சதோப்பிரதான ஆத்மாக்களாக இருந்தீர்கள். அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்று அழைக்கப்பட்டது. பாரத மக்கள் எவருமே இப்பொழுது தங்களை தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் என அழைப்பதில்லை. இந்து மதம் என்று ஒன்று இல்லை. அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டதால் அவர்களால் தங்களை தேவர்கள் என்று அழைக்க முடியாது. சத்தியத்தில் தேவர்கள் தூய்மையாக இருந்தார்கள். அது தூய இல்லற பாதையாக இருந்தது. எவ்வாறு அரசரும் அரசியும் தூய்மையாக இருந்தார்களோ அதே போன்று பிரஜைகளும் தூய்மையாக இருந்தார்கள். தந்தை பாரத மக்களுக்கு நினைவூட்டுகின்றார், தூய இல்லற பாதைக்கு சொந்தமான நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு சொந்தமாக இருந்தீர்கள். அது சொர்க்கம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே ஒரு தர்மமே இருந்தது. லக்ஷ்மி நாராயணரே முதலிலக்க சக்கரவர்த்தினி சக்கரவர்த்தியாக இருந்தார்கள். அங்கே அது அவர்களது வம்சமாக இருந்தது. பாரதம் செல்வம் மிக்கதாக இருந்தது. அது சத்திய யுகமாக இருந்தது. பின்னர் அவர்கள் திரேதா யுகத்திற்கு சென்றனர். அந்நேரத்திலும் அவர்கள் பூஜிக்கத்தக்க தேவர்களும் சத்திரியர்களும் என்றே அழைக்கப்பட்டனர். முதலில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமும் பின்னர் ராமர் சீதையின் ராஜ்யமும் இருந்தன. அந்த வம்சமும் இருந்தது. எவ்வாறு கிறிஸ்துவர்களுக்கிடையே முதலாவது எட்வர்ட் இரண்டாவது எட்வர்ட் இருந்தார்களோ அதே போன்று பாரதத்திலும் இருந்தது. அது 5000 ஆண்டுகளுக்கான விஷயம். அதாவது பாரதத்தில் 5000 வருடங்களுக்கு முன்னர் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. எவ்வாறாயினும் அவர்கள் எவ்வாறு எப்பொழுது ராஜ்யத்தை பெற்றார்கள் என எவருமே அறிய மாட்டார்கள். அந்த அதே சூரிய வம்சமே பின்னர் சந்திர வம்சம் ஆகியது. இது ஏனெனில் அவர்கள் மறுபிறவி எடுக்கும் பொழுது ஏனியில் கீழிறங்கி வேண்டியிருந்ததால் ஆகும். பாரதத்தின் இந்த வரலாற்றையும் புவியலையும் எவரும் அறிய மாட்டார்கள். தந்தையே படைப்பவர் என்பதால் அவர் நிச்சயமாக புதிய உலகான சத்தியுகத்தை படைத்திருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, 5000 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீர்கள். இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தது. பின்னர் நீங்கள் நரகத்திற்கு சென்றீர்கள். இந்த உலகின் வரலாற்றையும் புவியலும் உலகம் அறியாது. அவர்கள் இறுதியின் முழுமையற்ற வரலாற்றை மாத்திரமே அறிவார்கள். சத்திய திரேதாயுகங்களின் வரலாற்றையோ புவியலையோ யாரும் அறிய மாட்டார்கள். ரிஷிக்களும் முனிவர்களும் கூட கூறுகின்றார்கள், நாங்கள் படைப்பவரையோ படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியையோ அறிய மாட்டோம். எனவே எவ்வாறு வேறு எவராலும் அதனை அறிந்து கொள்ள முடியும்? தந்தை இங்கே அமர்ந்திருந்து உங்களுக்கு மாத்திரமே விளங்கப்படுத்துகின்றார். பாரதத்திலேயே ஷிவ் பாபா தெய்வீக பிறப்பு எடுக்கின்றார். பாரதத்தில் மாத்திரமே அவர்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். சிவனின் பிறந்த தினத்தின் பின்னர் கீதையின் பிறந்த தினம் இருக்க வேண்டும். அத்துடன் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த தினம் இருக்க வேண்டும். ஆயினும் பாரத மக்கள் இந்த பிறந்த தினத்தின் முக்கியத்துவத்தையோ அல்லது சிவனது பிறந்த தினம் எப்பொழுது என்றோ அறிய மாட்டார்கள். மற்ற மதத்தவர்கள் புத்தரின் அல்லது கிறிஸ்துவின் பிறந்த தினம் எப்பொழுது என மிக விரைவாக உங்களிடம் கூறுவார்கள். சிவனின் பிறந்த தினம் எப்பொழுது என பாரத மக்களிடம் கேளுங்கள். எவராலுமே உங்களுக்கு கூற முடியாது. சிவன் பாரதத்திலேயே வந்தார். அவர் வந்த பொழுது என்ன செய்தார் என எவருமே அறிய மாட்டார்கள். சிவனே ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தையாவார். சகல ஆத்மாக்களும் அழிவற்றவர்கள். ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றார். இது 84 பிறவிகளின் சக்கரம். அவர்கள் சமய நூல்களில் 8.4 மில்லியன் பிறவிகள் பற்றி பொய்யான கதைகளை எழுதியுள்ளார்கள். தந்தை வந்து உங்களுக்கு சரியான விஷயங்களை கூறுகின்றார். ஆயினும் தந்தையை தவிர படைப்பவரையும் படைப்பையும் பற்றி அவர்கள் கூறுகின்ற விஷயங்கள் அனைத்தும் பொய்யானவை. ஏனெனில் இது மாயையின் ராஜ்யமாகும். முதலில் பாரதம் தெய்வீக பூமியாக இருந்த பொழுது நீங்கள் தெய்வீக புத்தியை கொண்டிருந்தீர்கள். அங்கே வைரங்கள் பதிக்கப்பட்ட தங்க மாளிகைகள் இருந்தன. தந்தை இங்கே அமர்ந்திருந்து படைப்பவரினதும் படைப்பினதும் ஆரம்பம் மத்தியமம் இறுதியினது ரகசியங்களை உங்களுக்கு கூறுகின்றார். அதாவது அவர் உங்களுக்கு உலகின் வரலாற்றையும் புவியலையும் கூறுகின்றார். தாங்கள் முதலில் தேவர்களாக இருந்தார்கள் என்பதை பாரத மக்கள் அறிய மாட்டார்கள். அவர்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்களாகவும் மிகவும் ஏழைகளாகவும் அதர்மமானவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். அவர்கள் தங்களது சொந்த தர்மத்தையே மறந்துவிட்டார்கள். இது நாடகத்திற்கு ஏற்ப நடைபெற வேண்டும். உலகின் வரலாறும் புவியலும் உங்களின் புத்தியில் பிரவேசிக்க வேண்டும். ஆத்மலோகத்தில் வசிக்கின்ற சகல ஆத்மாக்களினதும் தந்தையே அதிமேலானவர். அதன் பின்னர் சூட்சும உலகம் இருக்கிறது. இது பௌதீக உலகமாகும். பிரம்மா விஷ்ணு சங்கரர் மாத்திரமே சூட்சும உலகில் வசிக்கின்றனர். அவர்களை பற்றிய எந்த வரலாறும் புவியலும் இல்லை. இந்த 3 மாடிகளுமே இருக்கின்றன. கடவுள் ஒரே ஒருவரே. அவரது படைப்பும் ஒன்றே. இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. நீங்கள் சத்திய யுகத்திலிருந்து திரேதா யுகத்திற்கும் பின்னர் துவாபர கலியுகங்களுக்கும் செல்ல வேண்டும். எவருமே அறியாத 84 பிறவிகளுக்கான கணக்கும் இருக்க வேண்டும். இது எந்த சமய நூல்களிலும் குறிப்பிடப்படவும் இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே 84 பிறவிகளின் பாகங்களை நடக்கின்றீர்கள். தந்தை இந்த சக்கரத்தினுள் பிரவேசிப்பதில்லை. குழந்தைகளே தூய்மையானவர்களிலிருந்து தூய்மையற்றவர்கள் ஆகின்றார்கள். இதனாலேயே அவர்கள் கதறி அழுகின்றார்கள், பாபா வந்து எங்களை மீண்டும் ஒருமுறை தூய்மையாக்குங்கள். அனைவரும் ஒரே ஒருவரையே அழைக்கின்றார்கள். நாங்கள் அனைவரும் ராவண ராஜ்யத்தில் சந்தோஷமற்றவர்கள் ஆகிவிட்டோம். வந்து எங்களை விடுதலையாக்குங்கள். எங்களை ராமராஜ்யத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அரை கல்பத்திற்கு அது ராமராஜ்யமாகவும் அரை கல்பத்திற்கு அது ராவண ராஜ்யமாகவும் உள்ளது. முதலில் பாரத மக்கள் தூய்மையானவர்களாக இருக்கின்றனர். பின்னர் அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகின்றார்கள். அவர்கள் பாவப்பாதையில் செல்லும் பொழுது தூய்மையற்றவர்களாக ஆரம்பித்தார்கள். அப்பொழுதே பக்தி மார்க்கம் ஆரம்பமாகியது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது இந்த ஞானம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு அரை கல்பத்திற்கான உங்களின் சந்தோஷ ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். இந்த ஞானத்தின் வெகுமதி அரை கல்பத்திற்கு தொடர்கிறது. பின்னர் ராவணராஜ்யம் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்தும் கீழே இறங்குகின்றீர்கள். நீங்கள் தெய்வீக ராஜ்யத்தில் இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் அசுர ராஜ்யத்திற்குள் சென்றீர்கள். இது நரகம் என்றும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீர்கள். பின்னர் 84 பிறவிகள் எடுத்ததனால் இப்பொழுது நரகத்தில் வந்து சேர்ந்துள்ளீர்கள். அது சந்தோஷ பூமியாக இருந்தது. இது துன்ப பூமி. அது 100% வலமின்றி உள்ளது. நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வந்துள்ளீர்கள். பூஜிக்கத்தக்கவர்களில் இருந்து அதே பாரத மக்கள் பூஜிப்பவர்கள் ஆகினார்கள். இதுவே உலகின் வரலாறும் புவியலும் என்று அழைக்கப்படுகிறது. இந்த முழு சக்கரமும் பாரத மக்களான உங்களை பற்றியது. மற்ற மதத்தவர்கள் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. அவர்கள் சத்தியுகத்தில் இருக்க மாட்டார்கள். சத்திய திரேதா யுகங்களில் பாரதம் மாத்திரமே இருந்தது. சூரிய வம்சத்தினரும் பின்னர் சந்திர வம்சத்தினரும் பின்னர் வைஷ்ய வம்சத்தினரும் அதன் பின்னர் சூத்ர வம்சத்தினரும் இருந்தனர். நீங்கள் தேவர்களின் வம்சத்தினர் ஆகுவதற்காக இப்பொழுது பிராமண வம்சத்தினர் ஆகியுள்ளீர்கள். இவையே பாரதத்தின் குலங்கள். பிராமணர்கள் ஆகுவதால் நீங்கள் இப்பொழுது ஷிவ் பாபாவிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். தந்தை 5000 வருடங்களுக்கு முன்னர் கற்பித்ததை போன்று உங்களுக்கு மிக சரியாக கற்பிக்கின்றார். நீங்கள் கல்பம் கல்பமாக தூய்மையானவர்களாகவும் பின்னர் தூய்மையற்றவர்களாகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கு சென்று பின்னர் துன்ப தாமத்திற்கு வருகின்றீர்கள். பின்னர் நீங்கள் அமைதி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அது அஷரீரி உலகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆத்மா என்றால் என்ன அல்லது பரமாத்மா என்றால் என்ன என்பதை எந்த மனிதருமே அறிய மாட்டார்கள். ஓர் ஆத்மாவானவர் நட்சத்திரமான ஒரு புள்ளி ஆவார். நெற்றியின் மத்தியில் ஓர் சின்னஞ்சிறிய புள்ளி பிரகாசிப்பதாக கூறப்படுகிறது. அது தெய்வீக காட்சியினால் மாத்திரமே காணக்கூடிய சின்னம் சிறிய புள்ளியாகும். உண்மையில் அதை நட்சத்திரம் என்று அழைக்க முடியாது. ஏனெனில் நட்சத்திரம் மிக பெரியது. அவை வெகு தொலைவில் இருப்பதனால் அவை சின்னம் சிறியவையாக தோன்றுகின்றன. அது கொடுக்கப்பட்டுள்ள ஓர் உதாரணமே. ஓர் ஆத்மா ஆகாயத்தில் தெரியும் நட்சத்திரங்கள் போன்று சிறியது. ஆத்மாவின் தந்தையும் புள்ளி வடிவமானவர். அவர் பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். அவரது புகழ் வேறுபட்டது. அவர் மனித உலக விருட்சத்தின் உணர்வுள்ள விதை. ஆகையால் அவரிடம் அனைத்து ஞானமும் உள்ளது. ஆத்மாக்களான நீங்களும் இப்பொழுது இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். ஆத்மாவே இந்த ஞானத்தை கிரகிக்கின்றார். 84 பிறவிகளின் பாகம் அத்தகைய சின்னஞ்சிறிய புள்ளியிலேயே பதியப்பட்டுள்ளது. அதுவும் அழிவற்றது. நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தில் தொடர்ந்தும் சுற்றி வந்தீர்கள். இதற்கு எந்த முடிவும் இருக்க முடியாது. அங்கே தேவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அசுரர்களாகி மீண்டும் ஒரு முறை தேவர்களாக வேண்டும். இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல வேண்டும். மற்ற அனைத்தும் பக்க காட்சிகளாகும். இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் போன்றவர்கள் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. பாரதத்தில் இந்த சத்திய யுகம் நீதியானதாகவும் செல்வமிக்கதாகவும் இருந்தது. பின்னர் 84 பிறவிகளின் மூலமாக செல்லும் பொழுது அவர்கள் விகாரமானவர்கள் ஆகிவிட்டனர். இது விகார உலகம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் தூய்மை அமைதி செழிப்பு இருந்தன. தூய்மையே பிரதான விஷயம் என தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். இதனாலேயே அவர்கள் அழைக்கின்றார்கள், ஓ விகாரமானவர்களே, விகாரமற்றவர்களை ஆக்குபவர் வாருங்கள். அவரால் மாத்திரமே சத்கதி அருள முடியும். அதனாலேயே அவர் மாத்திரமே சத்குரு ஆவார். நீங்கள் இப்பொழுது தந்தையினால் யாசிப்பவர்களில் இருந்து இளவரசர்களாக மாற்றப்படுகின்றீர்கள். அதாவது நீங்கள் சாதாரண ஆணிலிருந்து நாராயணராகவும் சாதாரண பெண்ணிலிருந்து லக்ஷ்மியாகவும் மாறுகின்றீர்கள். இது உங்கள் ராஜயோகம். பாரதம் இப்பொழுது தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை பெறுகிறது. இந்த ஆத்மா 84 பிறவிகளை எடுக்கின்றார். ஆத்மாவே சரீரத்தின் மூலம் கற்கின்றார். ஷரீரம் கற்பதில்லை, ஆத்மாவே அந்த சமஸ்காரங்களை சுமந்து செல்கின்றார். இந்த ஆத்மாவாகிய நான் இந்த ஷரீரத்தின் மூலம் கற்கின்றேன். இதுவே ஆத்ம உணர்வில் இருத்தல் என அறியப்படுகிறது. ஓர் ஆத்மா தனது ஷரீரத்திலிருந்து பிரியும் பொழுது ஷரீரத்தினால் எந்த பலனும் இல்லை. ஆத்மா கூறுகின்றார், நான் இப்பொழுது ஒரு புண்ணிய ஆத்மா ஆகின்றேன். மக்கள் ஷரீர உணர்வு உடையவராகி நான் இதை செய்கின்றேன் என கூறுகின்றார்கள். நீங்கள் ஆத்மாக்கள் என்றும் உங்கள் ஷரீரங்கள் பெரியவை என்றும் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாவான நான் தந்தையாகிய கடவுளுடன் கற்கின்றேன். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் சத்யுகத்தில் சதோப்பிரதானமாக இருந்தீர்கள். பின்னர் உங்களில் கலப்படம் கலக்கப்பட்டது. உங்களில் கலப்படம் கலக்கப்பட்டதால் நீங்கள் தூய்மையானவர்களில் இருந்து தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை தூய்மையாக வேண்டும். இதனாலேயே கூறப்படுகிறது, ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். தந்தை உங்களுக்கு அறிவுரை வழங்குகின்றார், ஓ தூய்மையற்ற ஆத்மாக்களே, உங்கள் தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். உங்களில் உள்ள கலப்படம் அகற்றப்பட்டு நீங்கள் தூய்மையாகுவீர்கள். இது புராதன யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நினைவின் மூலம், அதாவது இந்த யோக அக்னி மூலம் கலப்படம் எரிக்கப்படும். தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாகுவதே பிரதான விஷயம். சாதுக்கள் புனிதர்கள் போன்ற அனைவரும் தூய்மையற்றவர்கள். தந்தையே உங்களுக்கு தூய்மையாகுவதற்கான வழியை காட்டுகின்றார். சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இந்த இறுதி பிறவியில் தூய்மையாகுங்கள். உண்ணும் பொழுதும் நடந்தும் உலாவும் பொழுதும் சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஏனெனில் நானே ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரதும் அன்பிற்கினியவர். நான் உங்களை தூய்மையானவர்கள் ஆக்கினேன். நீங்கள் பின்னர் தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். பக்தர்கள் அனைவரும் காதலிகள். அன்பிற்கினியவர் கூறுகின்றார், நீங்கள் செயல்களை செய்யலாம், ஆனால் உங்களது புத்தியை தொடர்ந்தும் என்னை நினைவு செய்யுமாறு ஆக்குங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் இந்த முயற்சியையே செய்ய வேண்டும். ஆகவே உங்கள் ஆஸ்தியை பெறும் பொருட்டு நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரை பெருமளவு நினைவு செய்பவர்கள் பெருமளவு ஆஸ்தியை பெறுவார்கள். இது நினைவு யாத்திரை. என்னை அதிக அளவு நினைவு செய்பவர்கள் தூய்மையாகி எனது கழுத்து மாலை ஆகுவார்கள். அஷரீரி உலகிலே ஆத்மாக்கள் அனைவரதும் வம்சாவளி விருட்சம் உருவாக்கப்பட்டுள்ளது. அது அஷரீரி விருட்சம் என அழைக்கப்படுகிறது. இது பௌதீக விருட்சம். அனைவரும் அஷரீரி உலகிலிருந்து வரிசை கிரமமாக கீழிறங்கி வந்து பின்னர் தொடர்ந்தும் கீழிறங்க வேண்டும். விருட்சம் மிக பெரியது. ஆத்மாக்கள் தங்களது பாகங்களை நடிப்பதற்காக இங்கே வருகின்றார்கள். ஆத்மாக்கள் அனைவரும் இந்த நாடகத்தில் உள்ள நடிகர்கள். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். அவர்களது பாகங்களும் அழிவற்றவை. நாடகம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது என நீங்கள் கேட்க முடியாது. அது அனாதியாகவே தொடர்கின்றது. பாரத மக்கள் முதலில் சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றனர். பின்னர் துன்பத்தை கொண்டிருந்து அதன் பின்னர் அமைதி தாமத்திற்கு செல்ல வேண்டும். தந்தை பின்னர் உங்களை சந்தோஷ தாமத்திற்கு அனுப்பி வைப்பார். நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். தந்தை ஓர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார். நீங்கள் அனைவரும் இப்பொழுது செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப ராஜ்யத்தில் ஓர் அந்தஸ்தை பெறுவீர்கள். சத்யுகத்தில் நிச்சயமாக வெகு சில மனிதர்களே இருப்பார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில் விருட்சம் சிறியது. நிதி அனைதும் அழிக்கப்படும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அதாவது சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. 5000 வருடங்களுக்கு முன்னரும் இந்த யுத்தத்தின் பின்னர் சொர்க்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. எண்ணற்ற மதங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. அது நன்மை பயக்கும் யுத்தம் என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது நரகத்தின் வாயில்கள் திறந்துள்ளன. பின்னர் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும். தந்தை சொர்க்கத்தின் வாயில்களை திறக்கின்றார். ராவணன் நரகத்தின் வாயில்களை திறக்கின்றான். தந்தை உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கின்றார், ராவணன் உங்களை சபிக்கின்றான், உலகம் இந்த விஷயங்களை அறிய மாட்டாது. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றேன். நீங்கள் மாத்திரம் கொடுக்கக்கூடிய இந்த ஞானம் கல்வி அமைச்சருக்கும் தேவையாகும். எவ்வாறாயினும் நீங்கள் மறைமுகமானவர்கள், எவருமே உங்களை இனம் காண்பதில்லை. நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை யோக சக்தி மூலம் பெறுகின்றீர்கள். எவ்வாறு லக்ஷ்மி நாராயணன் தங்கள் ராஜ்யத்தை பெற்றார்கள் என நீங்கள் அறிவீர்கள். இது தந்தை வந்து அனைவரையும் தூய்மையாக்குகின்ற மங்களகரமான நன்மை பயக்கும் யுகம் என அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணரை அனைவரும் தந்தை என அழைக்க மாட்டார்கள். அசரீரியானவரே தந்தை என அழைக்கப்படுகின்றார். அந்த ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்து தூய்மையானவர்களாகவும் ஆகுங்கள். நீங்கள் நிச்சயமாக விகாரங்களை துறக்க வேண்டும். பாரதம் விகாரமற்ற சந்தோஷதாமமாக இருந்தது. அது இப்பொழுது விகாரமான துன்ப பூமியாகவும் ஒரு சதத்திற்கும் பெருமதி அற்றதாகவும் உள்ளது. இதுவே நீங்கள் புத்தியால் கிரகித்து பிறரும் கிரகிப்பதற்கு உதவி செய்ய வேண்டிய நாடகத்தின் விளையாட்டாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணை சாரம் ஒன்று: நினைவின் மூலம் தூய்மையாகி தந்தையின் கழுத்து மாலை ஆகுங்கள். செயல்கள் செய்கின்ற நேரத்திலும் தந்தையின் நினைவில் நிலைத்திருந்து பாவ செயல்களை வென்றவர்கள் ஆகுங்கள். இரண்டு: ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். ஷரீர உணர்வை துறந்து ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். ஆசீர்வாதம்: உங்களின் புத்தியின் கண்களை தெளிவாகவும் கவனமாகவும் வைத்திருப்பதன் மூலம் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகவும் சக்திசாலியாகவும் ஆகுவீர்களாக. ஜோதிடர்களால் தமது ஜோதிட அறிவினாலும் திசைகளாலும் வருகின்ற எந்த ஒரு அனர்த்தனங்களை பற்றியும் முன்னரே கூற முடியும். அதே போன்று குழந்தைகளான உங்களாலும் மாயையிடமிருந்து வருகின்ற பரீட்சை தாட்களை பற்றி முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். எனவே திறமை சித்தி எய்துவதற்கு உங்களின் புத்தி என்ற கண்ணை தெளிவாகவும் கவனம் நிறைந்ததாகவும் ஆக்குங்கள். நாளுக்கு நாள் உங்களின் நினைவு மற்றும் மௌன சக்திகளை அதிகரியுங்கள். எந்த நாளில், அதாவது ஏதாவது நடக்கப் போகின்றது என்பதை உங்களால் முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகவும் சக்திசாலியாகவும் ஆகுங்கள். நீங்கள் ஒரு பொழுதும் தோற்கடிக்கப்பட மாட்டீர்கள். ஸ்லோகம்: தூய்மை என்பது புதுமையானது, அதுவே இந்த ஞானத்தின் அஸ்திவாரமாகும். அவ்யக்த இஷாரா: மேன்மை ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். உங்களின் நடத்தையில் இனிமையையும் உங்களின் மனதில் எல்லையற்ற விருப்பமின்மைக்கான மனோபாவத்தையும் கொண்டிருங்கள். நீங்கள் இவை இரண்டையும் உணர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது உங்களால் திறமை சித்தி எய்த முடியும். குறிப்பாக இனிமை மற்றும் பணிவை கிரகிப்பதன் மூலம் நீங்கள் சதா உலக உபகாரியாக, மகாதானியாக, ஆசீர்வாதங்களை அருள்பவராக ஆகுவீர்கள். அப்பொழுது உங்களால் இலகுவாக அன்பின் அத்தாட்சியை வழங்க முடியும். ஓம் சாந்தி.